பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்திலே பாடல்களை பாடினோம், வேத வசனங்களை வாசிக்க கேட்டோம். வேத வசனங்களின் ஆழமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு பகிர்ந்து தாரும். தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. வார்த்தைகளின் வழியாக நீர் வெளிப்படும் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பலப்பட உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் அன்னையர் தின நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு உலகம் அன்னையர் தினம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட அனைத்து பெண்களையும், விசேஷமாக அன்னையர்களை நாம் வாழ்த்த ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அன்னையர் தினம் என்று சொல்லும் பொழுது உலகம் என்ன செய்யலாம் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒருவேளை ஒரு அன்பான வார்த்தையை பேசுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் கொஞ்ச நேரம் அவர்களோடு பெற்றோரோடு கூட நேரத்தை செலவிடுகிறார்கள். கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாய் கலகலப்பாக பேசி மகிழ்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் வேதம் பெண்களை குறித்து அமைதியாக இல்லை. ஒருவேளை அநேக ஆண்களுடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அநேக பெண்களும் வேதத்தில் சிறப்பு பெற்றவர்களாக அல்லது சிறப்பாக கனப்படுத்தப்பட்டதை தான் வேத வசனத்தில் நாம் சிந்திக்கிறோம். எனவேதான் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், பெண்களை கனப்படுத்துவோம். லெட் அஸ் ஹானர் அவர் உமன். பெண்களை எப்படியெல்லாம் கனப்படுத்த முடியும், கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது பெண்களை நாம் கனப்படுத்த வேண்டும், பெண்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், பெண்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும், பெண்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கிரியைகளை நீங்களும் நானும் அதை நன்றி அறிதலோடு கூட கனப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 31வது சங்கீதத்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய குணங்களை எல்லாம் அங்கே ஞானி பட்டியலிடுகிறார். ஒருவேளை அந்த 31வது நீதிமொழிகள் புஸ்தகம் ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு ஸ்திரீ, நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு தாய், ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு மனைவி எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கிறாள் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. ஒருவேளை அவளுடைய தன்மையையும் அவளுடைய குவாலிட்டியையும் அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்களையும் அவளுடைய நற்கிரியைகளையும் அவளுடைய தனித்தன்மையையும் அவளுடைய பலத்தையும் அவளுடைய அழகையும் சிறப்பாக எடுத்துரைக்கிறது என்று சொன்னால் அது 31வது நீதிமொழிகள் புஸ்தகம் சிறப்பாய் காட்டுகிறது. ஒருவேளை when we read Proverbs chapter 31, we see different qualities and characteristics and strength and beauty and etc. about a woman. ஒருவேளை பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது அவள் விலையேற பெற்றவள். She is costly, she is valuable, she is worthy. எனவேதான் புத்தி அங்கே வேத வசனம் சொல்லும் பொழுது மிக அருமையாய் நீதிமொழிகளுக்கு எழுதுகிற ஆசிரியர் சிறப்பாய் அதை எழுதுகிறார். 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம்.
குணசாலியான
ஸ்திரியை
கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை,
அவளுடைய விலை
முத்துக்களை பார்க்கலாம்,
முத்துக்களை பார்க்கிலும்
உயர்ந்தது.
இட் இஸ் காஸ்ட்லியர் தேன் தி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஒருவேளை ஒவ்வொரு விலையேறப்பெற்ற கற்கள் உலகத்தில் இருந்தாலும் அவைகளுக்கு மதிப்பீடு செய்ய முடியும். ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய வேல்யூ, தட் இஸ் மச் மோர். ஆனால் யார் அந்த ஸ்திரீ தெரியுமா? வேதம் சொல்கிறது அதே 31வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள்.
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகும் வீண்,
அழகும் வீண்.
கர்த்தருக்கு பயப்படு,
கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே
புகழப்படுவாள்.
பிரியமானவர்களே, இங்கே ஞானி மிக அருமையாய் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ, the one who fears the Lord. It is not only the physical appearance, but the fear of God that makes different. அது வித்தியாசப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அவள் தேவனால் மனிதரால் எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிறாள். ஒருவேளை பிரியமானவர்களே, வெறும் உலகம் அழகை மாத்திரமே காண்பித்து மிஸ் வேர்ல்ட் ஆர் மிஸ் யூனிவர்ஸ் என்று சொல்லி மக்களை தெரிந்தெடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்ற குணசாலியான ஸ்திரீ யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே இன்னும் அருமையாய் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஸ்திரீயானவள் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவள் விலையேற பெற்றவளாய் மாறுகிறாள். ஆனால் வேதமும் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25:24 பார்க்கும் போது,
சண்டைக்காரியோடே
ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும்
வீட்டின் மேல் ஒரு மூலையில்
தங்கியிருப்பது சண்டைக்காரி என்று சொல்லி கூட வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை வேதம் வந்து வெறும் ஒரு பக்கத்தை மாத்திரம் நமக்கு காண்பிப்பதில்லை, வேதம் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கிறது. சண்டைக்காரியாக ஒரு ஸ்திரீ இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எங்கே ஒதுங்கி இருக்கிறார்களாம்? வீட்டின் ஓரத்தில். இன்னொரு வசனம் சொல்கிறது அங்கே, நீதிமொழிகள் புஸ்தகம் 21:1 பார்க்கும் போது அந்த ஸ்திரீயை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்படும். வாசியுங்கள்,
சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில்
குடியிருப்பதை காட்டிலும்
வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்ப
திரும்பவும் சண்டைக்காரி என்று சொல்லி அவர் பட்டியலிட்ட காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு ஸ்திரீ காரணம் இல்லாமல் சண்டையை போட்டு அவள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் கொண்டு வர முடியும். புத்திசாலியாய் அவள் இருக்கின்ற பொழுது குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வாதத்தில் அமைதி பூங்காவாக மாற்றவும் முடியும். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:14, புத்தியுள்ள மனைவி இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். வாசியுங்கள்,
வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும்
சுதந்திரம்,
புத்தியுள்ள மனைவியோ
கர்த்தர் அருளுகின்ற ஒரு ஈவு. இட் இஸ் அ கிஃப்ட் தட் காட் கிவ்ஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ மனைவி என்பவள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், அவள் எப்படி இருக்கிறாள்? அது தேவனால் கொடுக்கப்பட்டவள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:22, மனைவியை கண்டடைகிறவன் அவன் எதை கண்டடைகிறானாம்? நன்மையை கண்டடைகிறானாம். இட்ஸ் அ குட்னஸ். மனைவியை ஒருவன் கண்டெடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் உலகத்தில் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் மனித வாழ்விற்கென்று சொல்லி ஒரு ஸ்திரீயை உருவாக்கினார், அவர்களை குடும்பமாக மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூத பழமொழி விதமாக சொல்லுவார்கள், கடவுள் தம் அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்துவதற்காக தாயை உண்டாக்கினாராம். ஏனென்றால் கடவுள் படைத்தார் என்று சொன்னால் அந்த படைப்பின் பயணத்தை தொடர்ந்து உலகத்தில் செய்வதற்கு ஆண்டவர் பெண்களை உருவாக்கினார். ஒவ்வொரு பெண்ணையும் தேவன் அவருடைய கரத்தினாலே உருவாக்கி அவர் இன்றைக்கும் அவளுடைய கருவில் வளர்கிற குழந்தையை தேவன் வடிவமைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே அன்னையர் தினத்தில் வி ஆர் கால் டு ரெகனைஸ் அண்ட் ஹானர் எவ்ரி மதர், எவ்ரி உமன். ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டபடியினால் நீங்களும் நானும் கனப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பிரியமானவர்களே, ஒரு மனிதன் என்ன செய்தானாம்? 20 வருடம் தன் தாயை பராமரித்தானாம். அதன் பிறகு ஒரு அறிஞரிடத்திலே போய் சொன்னானாம், என் தாய் என்னை 20 ஆண்டுகள் வளர்த்தார்கள், நான் என் தாயை 20 ஆண்டு பராமரித்து விட்டேன், இதோடு என்னுடைய பணி முடிந்து விட்டதா என்று சொல்லி. உடனே அந்த அறிஞர் சொன்னாராம், தம்பி, உன்னை 20 ஆண்டுகள் உன்னை ஒரு மனிதனாக அவர்கள் உருவாக்கினார்கள். நீயோ 20 ஆண்டுகள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று செய்துவிட்டு கடனை முடிக்க பார்க்கிறாய். உன்னை கருவில் சுமந்த 10 மாதங்களை எப்படி நீ திரும்ப கொடுக்க போகிறார் என்று கேட்டாராம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட்ஸ் an important question to think. We can never ever repay. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய், நம்மை பெற்றெடுத்தவர்கள் நமக்காக சிந்தின, நமக்காக பிரயாசப்பட்டவைகள். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது முதலாவது அவருடைய தியாகத்திற்காக நீங்களும் நானும் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஒரு பெரிய தியாகத்தை அவர்கள் நமக்காக கொடுத்தார்கள். தன்னையே அவர்கள் முழுவதுமாய் வரித்துக் கொண்டார்கள். அநேக மிருக ஜீவன்கள், அநேக காரியங்களை தேவன் உலகத்தில் ஜீவ ஜந்துக்களை படைத்திருந்தாலும் நண்டுகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டாம். நண்டுகள் என்ன செய்யுமாம், ஒரு முறை அது குஞ்சு பொறிக்கும் பொழுது 40 நண்டுகளை அது பொறிக்குமாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தாய் தன் பெற்றெடுத்த சிறிய நண்டுகளுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து விடுமாம். என்னை நீங்கள் சாப்பிட்டு பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தாய் நண்டு மரித்து போகுமாம். யோசித்து பாருங்கள். இதே போலதான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை எவ்வளவு எவ்வளவு தியாகத்தோடு கூட வளர்க்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் நம்முடைய வாழ்வை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உருவாக்குகிற ஒரு பணியை செய்கிறதினால் நாம் அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் தாய் என்னை உருவாக்கினாள். எப்படியெல்லாம் என்னை உருவாக்கினால் தெரியுமா? ஒருவேளை எனக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து ஒருவேளை என்னை உருவாக்கினார்கள். ஒருவேளை வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது அதற்கு நாம ஒரு நாளும் நன்றி கடனே நன்றியை சொல்லி முடிக்கவே முடியாது. என்று சொன்னால் அவ்வளவாய் அவர்கள் என்னை உருவாக்கின்ற நாம் நாமாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் நல்ல குணநலங்களோடு இருக்கிறோம், நல்ல தகுதிகளோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு தாய் தன்னையே என்ன செய்து கொண்டால், நம்மை உருவாக்கி இருக்கின்றாள். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் எந்த வயதில் இருந்தாலும் சரி, மாத்திரமல்ல அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பொறுப்பை, அவருடைய பொறுப்பு தன்மையை நாம் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தாயும் பொறுப்போடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டுதல் என்று சொன்னால் ஏதோ கட்டிடம் கட்டுகிற பணியாளராய் என் தாய் இல்லை, என்னை வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களையும் அவள் என்ன செய்கிறாள், வடிவமைத்தாள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மோசேயுடைய தாய் தன் மகனை அவள் கட்டுகிற பணியில் அவள் கட்டினதினால் பின் நாட்களில் மோசே என்ன செய்தான் என்று சொன்னால் தேவனுக்காக அவன் ஓடுகிறவனாய் மாறினான். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமான யோசித்து பாருங்கள், எல்லா தாயும் பொறுப்போடு இருக்கிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் மோசேயினுடைய தாயினுடைய பொறுப்பை பாருங்கள். தன் மகனை அவள் அங்கே கொண்டு வந்து வளர்த்து அவனை கடவுளுக்குள் வைராக்கியமாய் நடத்தினதினால் பின் நாட்களில் அவன் தேவனை காணும் பொழுது அதை புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா? ஒருவேளை மகளிர் தினம் அல்லது பெண்கள் தினம் அல்லது அன்னையர் தினம் என்று நாம் கொண்டாடும் பொழுது ஒருவேளை நாம் பெண்களுக்காக அநேக நல்ல காரியங்களை நாம் செய்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தின்படி 2 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஹவ் அ மதர் பிளே அ கிரேட் ரோல் இன் லைஃப். ஒவ்வொரு தாயும் எப்படிப்பட்ட ரோல் தே பிளே இன் த ஃபேமிலி அல்லது தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முதலாவது தாய் என்ன ரோல் பிளே பண்ணுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். இரண்டாவது, நாம் நம்முடைய தாய் அல்லது நம்மை பெற்றெடுத்தவர்கள் அவர்களுக்கு நம்ம என்ன ரோல் நம்ம பிளே பண்ண வேண்டும். இதுதான் இன்றைய செய்தியினுடைய சுருக்கம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு நல்ல உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால் அங்கே வேத வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே ஈசாக்கு, அங்கே ரெபேக்கா, ஒருவேளை ஒரு அருமையான தம்பதியினர். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் ஈசாக்கை 100 வயதாக இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். ஒருவேளை ஆபிரகாம் 40 வயதாகும் பொழுது அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்போ அவனுக்கு வயது 140 வயது. திருமணமாகி 20 ஆண்டுகள் அவனுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை அவனுக்கு ஆபிரகாமுக்கு அப்போது என்ன வயது இருந்திருக்கும், 160 வயது. ஆபிரகாம் 175வது வயதுல 74-75 அவன் மரித்து போகிறான். ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் அங்கே அந்த கூட்டு குடும்பத்திலே ஈசாக்கும் ரெபேக்காவும் அவர்கள் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளும் அங்கே வயதான தகப்பனார் ஆபிரகாமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கொஞ்ச நேரம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும், அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும், அந்த குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்கும். ஒருவேளை அங்கே இந்த நாட்களில் இருக்கிற வண்ணமாக, ஒருவேளை அன்னைக்கு டெக்னாலஜிலாம் இருந்திருக்காது, விளையாட்டுகள் இருந்திருக்காது, டிவி இருந்திருக்காது, அதிகமாய் சிறுவர்கள் வெளியே போய் விளையாடுவதை தவிர்த்த மற்ற நேரங்களில் வயதான பெற்றோரோடு அல்லது வயதான தாத்தா பாட்டியோடு கூட நேரத்தை செலவிட்டிருப்பார்கள். இப்படிதான் அவர்கள் குடும்பம் நடைபெற்று வருகிறது. இந்த நாட்களில் ஆபிரகாம் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பார் பாருங்க. முதல் ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம் சொல்லியிருப்பார், ஆண்டவரை நான் சந்தித்தேன், ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போ உங்கள் அப்பா இந்த உலகத்தில் இல்லை, அப்போ உங்கள் அப்பா பிறக்கவில்லை. ஒருவேளை ஏசாவும் யாக்கோவும் அதை கேட்டபோது சொல்லிப்பாங்க, கடவுள் உங்களை சந்தித்தாரா? அப்படியா, அந்த கடவுள் யார் என்று சொல்லி ஒருவேளை அந்த கதைகளை எல்லாம் அவன் சொல்லியிருப்பான். அவன் அந்த கடவுளை குறித்து நிறைய காரியம் கற்றுக் கொடுத்திருப்பான். அப்புறம் அவன் சொல்றான், அதன் பிறகு அவர் இன்னொரு அனுபவத்தை சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணாரு, உனக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னாரு, உன் மூலமாய் பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரு, அதே போல கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார், அதுதான் உங்க அப்பா. ஒரு நாள் ஆண்டவர் திரும்ப சொன்னாரு, உன் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் வைன்னு சொல்லி. உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அருமையான மகன். நான் உங்க பாட்டிக்கு தெரியாம அவரை என்ன செய்தேன், நான் அங்கே ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு கொண்டு போனேன், பலிபீடத்தெல்லாம் கட்டிட்டேன், அது மேல உங்க அப்பாவை கட்டி நான் வைத்தேன், கத்தியை நான் தூக்கி விட்டேன். திரும்ப வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த கதைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் தான் ஏசாவும் யாக்கோபும். ரெண்டு பேருக்கும் இந்த கதைகள்லாம் நல்லாவே என்ன செய்திருக்கோம், ஏறக்குறைய 14 வருஷம் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அவர்கள் ஒரு புதைப்பொருள் பொக்கிஷம் போல நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, இவைகளை எல்லாம் கேட்டான். பின் நாட்களில் ஒருவேளை ஆபிரகாமுடைய காலம் முடிகின்ற அந்த நேரம் வருகிறது. அதன் பிறகு கேட்டிருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? ஒருவேளை ஆபிரகாம் சொல்லியிருப்பான், நான் என்னுடைய வேலைக்காரர்ல ஒருத்தனை அனுப்பினேன், போய் என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து என் இனத்திலிருந்து கொண்டு வா என்று சொன்னேன். அதே போல அவனும் போனான், போயிட்டு உன்னுடைய தாயாரை அழைத்து கொண்டு வந்தான். அவள் வெறும் பலசாலி மட்டுமல்ல, தாகத்திற்கு தண்ணீரை கேட்ட மாத்திரத்தில் வெறும் தண்ணீரை மட்டுமல்ல, அங்கே ஒட்டகங்களுக்கும் தண்ணீரை கொடுக்க கொடுத்து ஒரே நாளில் அந்த வேலைக்காரோட நான் வருவேன் என்று சொல்லி ஒருவேளை அவளும் கடந்து வந்தாள். அப்படிதான் வந்து உங்க அப்பாவை பார்த்தா, அப்பதான் உங்க அப்பாவுக்கும் அவளுக்கு திருமணம் நடந்தது. இந்த கதையும் ஆபிரகாம் அங்கே சொல்லியிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், இதையெல்லாம் கேட்டு கேட்டு பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஒரு தாய் ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள் பாருங்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இவைகள் எல்லாம் கேட்ட அவன் ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். அப்போ 2 சகோதரர்களும் திருமணம் செய்கிற நேரம் வருகிறது. அப்போது ஈசாக்கு தன்னுடைய இனத்தின் பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் வேதம் சொல்கிறது அங்கே ஏசா என்ன செய்தானா தெரியுமா? வாசியுங்கள், 20:26-34
அவன்
யாரை திருமணம் செய்து கொண்டான் தெரியுமா? தன் இனத்திற்கு விரோதிகளாய் இருந்தவர்களோடு கூட உறவை வைத்துக் கொண்டான். தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களோடு கூட உறவை வைத்துக் கொண்டான். ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சிங் கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் எப்படி நடைமுறையில் கொண்டு வந்தால் என்று சொன்னால், ஈசாக்கு தேவனும் தேவனுடைய சந்ததியை உருவாக்குவதற்காக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த பக்கம் போகிறான் யாக்கோபு. ஆனால் ஏசா என்ன செய்கிறான், அவன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு கூட உறவை உருவாக்கி கொண்டான். சில நேரங்களில் பிரியமானவர்களே, ஒரே டீச்சிங்கை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளும் கூட சில நேரங்களில் வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்கள், இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? அந்த வீட்டில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண ரெபேக்கா. இவள் என்ன செய்தால் தெரியுமா? முதலாவது காரியம் அவள் என்ன செய்தால் தெரியுமா? அவள் தன்னுடைய புருஷனுக்கு தெரியாமல், தன் புருஷனுடைய ஆசீர்வதிக்கும் நேரம் வரும் பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அங்கே தன்னுடைய இளைய மகனை கொண்டு போய் மூத்தவன் என்று சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கின்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை குழந்தை பிறக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு ஜெபிக்கிறான் தன் மனைவி மலடி என்று சொல்லி, அதே போல ரெபேக்கா கருவுற்ற பொழுது கருவில் உழுவாகிற குழந்தை எப்படி இருக்கும் என்று தேவ ஆலோசனை கேட்டவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள், மூத்தவனை வனத்திற்கு அனுப்பிவிட்டு இளையவனை கொண்டு போய் தகப்பனிட அங்கே புருஷனிடத்துல ஆசிர்வதிக்கும்படியாய் நிறுத்துகின்றாள். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் பெற்றோர்கள் செய்கிற மிக முக்கியமான தவறு என்னவென்று சொன்னால், சில பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பதும் சில பிள்ளைகளை வேண்டுமென்றே வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நல்ல உபதேசங்களை கொடுத்தாலும் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாய் பிள்ளைகள் மனதிலே கசப்புகள் விதைக்கப்படும் பொழுது அவைகள் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருது பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவள் என்னென்னதான் செய்தால் தெரியுமா? தான் எடுத்த முடிவை தன் புருஷனுக்கு அறிவிக்கவே இல்லை. ஒருவேளை அவ சொல்லியிருக்கலாம், ஈசாக்கு வயது முதிர்ந்த காலத்தில் பார்வையற்ற நிலையில் இருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் அவள் என்ன செய்யவில்லை? புருஷனுக்கு மறைத்து விட்டாள், புருஷனுக்கு எதையும் சொல்லவில்லை. மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய காரியத்தை, கணவனோடு பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியத்தை அவளாகவே முடிவெடுத்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லா பெண்களையும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறோமே, ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தவர்களாக பார்க்கிறோமே, ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதை ரொம்ப அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காதல் காவியம் அது. முதல் முறையாக ஈசாக்கை சந்தித்த போது ரெபேக்காள் தன் ஆண்டவனை, தன்னுடைய வருங்கால கணவரை பார்த்தவுடன் முக்காடிட்டுக் கொண்டு அவள் தெய்வ பக்தியோடு ஆரம்பித்தாள். காலங்கள் கடந்து சென்றது, அவளோ தெய்வ பக்தியை மறந்துவிட்டு தான் விரும்பினதை செய்ய அவள் அதிகமாய் அவள் விரும்பினாள். ஒருவேளை பட்சபாதம் பார்க்க ஆரம்பித்தாள், பிள்ளைகளுக்குள்ளாக பட்சபாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை பின்னாட்களில் அதன் விளைவு என்ன தெரியுமா? ஒருவேளை ஈசாக்கும் ஏசாவும் ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாகவே பல வருடங்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஒருவன் உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி தப்பி ஓடுகின்றான், உயிரை கிடைத்தால் போதும் என்று சொல்லி யாக்கோபு ஓடி விடுகிறான். பின்னாட்களை பார்க்கணும், ஏசா அவனை கொலை செய்ய திட்டமிடுகின்றான். இதற்கெல்லாம் எங்க காரணம் பார்த்தீங்கன்னா, தாயுடைய பட்சபாதம் அல்லது தவறான நடத்துதல். கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் தவறாக நம்முடைய பிள்ளைகளை நடத்தினோம் என்று சொன்னால் அது இன்றைக்கோடு முடிந்து விடுகிற ஒரு சகாப்தம் அல்ல, அது நாளை நாளை மறுநாள் எதிர்காலத்திலே அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும் என்பதை அன்றைக்கு ரெபேக்கா அறியாதவளாக இருந்தாள். கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு விதைக்கிற விதைகள் ஒருவேளை இன்றைக்கு அதன் பலனை காணாவிட்டாலும் பல வருடங்களுக்கு பிறகு நாம் அந்த பலனை காண முடியும். வாசியுங்கள் ஆதியாகமம் 27:41. யாக்கோபை
தன் தகப்பன்
ஆசீர்வதித்ததின் நிமித்தம் யாக்கோபை பகைத்து
என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான்.
பாருங்கள் பிரியமான, அவன் இருதயத்தில் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், என் சொந்த சகோதரனை நான் கொன்று போடுவேன். காரணம் என்ன? ஒரு தாய் ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட அதே குடும்பத்தில் சின்ன காரியங்களில் தாய் பட்சபாதமாய் செயல்பட்டதனுடைய விளைவு பின்னாட்களில் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதற்கு அன்றைக்கு அவருடைய மனதில் அந்த கசப்பு விதைகள் விதைக்கப்பட்டது. ஒருவேளை பிரியமானவர்களே, இப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்ரி உமன் எவ்ரி மதர் ஹஸ் அ கிரேட் ரோல் டு பிளே இன் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன், இன் த ஃபேமிலி, இன் த சர்ச், இன் த சொசைட்டி, பட் த ரோல் ஷுட் பி வெரி கிளியர். ஒருவேளை புருஷனோடு கலந்து பேச வேண்டியவைகளை பேசவும், பிள்ளைகளோடு கூட சொல்ல வேண்டியவைகளை நேரடியாக சொல்லவும், இணக்கமான முடிவை எடுக்கும் பொழுது பின் நாட்களில் குடும்பங்கள் எப்படி வருகிறது தெரியுமா? நீதிமன்ற நம்ம தீமோத்தேயுவில் பார்க்கும்போது, அந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டிக்குள் இருந்தது, அது உன் தாய்க்குள்ளாக வந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளாய் வந்திருக்கிறது, இன்னி உன் மூலமாய் உன் சந்ததிகளுக்குள்ளாய் கடந்து போகும் என்று பவுல் தீமோத்தியை பார்த்து எழுதுகிறாரே. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, பட்சபாதம் இல்லாத ஒரு தன்மை. எனவேதான் நீங்களும் நானும் இந்த மகளிர் அல்லது இந்த மதர்ஸ் டேல ஒவ்வொரு மதருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரே ஒரு வார்த்தை, ஹவு தே ஆர் பிளேயிங் தேர் ரோல் இன் த லைஃப் ஆஃப் பீப்புள், இன் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன். இரண்டாவது காரியம் நான் சொன்னேன், வாட் இஸ் இரண்டாவது பக்கம். ஒருவேளை இவ்வளவு நேரம் ஒரு மகளிர் ஒரு ஒரு தாய் தன் பிள்ளைகளோடு பார்த்தோம், நவ் ஆஸ் அ சில்ட்ரன், ஆஸ் அ ஹஸ்பண்ட், ஆஸ் அ ஆஸ் அ பீப்புள் ஆஃப் காட், ஹவு வி ஆர் கோயிங் டு டீல் த உமன். ஒருவேளை தாயாக இருக்கலாம், ஒருவேளை மாமியாராக இருக்கலாம், ஒருவேளை நம் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், ஒருவேளை நெருங்கின வட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். வாட் இஸ் அவர் ரோல் இன் திஸ் டே? இந்த நாளில் நீங்களும் நானும் மகளிரை நாம் எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனை என்ன வரும் தெரியுமா? எனக்கு என் தாய் போதும். ஒருவேளை பலர் அந்த சிந்தனையோடு கூட மனைவியையும் உறவினர்களையும் கூட ஓரம் வைக்கிற காலத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வி ஹாவ் அ பிக் ரோல் டு பிளே. ஒரு நல்ல கிரிக்கெட் வீரன் மட்டையை பிடித்து கொண்டு அவன் நிற்கின்ற பொழுது எதிரே இருந்து பலவிதமான பால் வரும். ஒருத்தர் வேக பந்து வீசுவார், ஒருவர் லெக் ஸ்பின் போடுவார், ஒருத்தர் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஆனால் நல்ல ஒரு கிரிக்கெட்டர் என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொரு பாலையும் சரியாக எதிர்கொள்வார். ஒரு பால சிக்ஸர் அடிப்பார், ஒரு பால டிஃபெண்ட் பண்ணுவார், ஒரு பால தொடாமல் விட்டு விடுவார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பாலும் வித்தியாசமானது, ஒவ்வொரு பாலும் வித்தியாசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறாரோ, நீங்களும் நானும் அதைதான் வேதத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வி வில் ஃபெயில் இன் த கேம். ஒருவேளை எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்க நினைச்சோம்னா ஒரு பால் சிக்ஸ் போவோம், ரெண்டாவது பால் போல்ட் ஆயிடும். ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மெனி பீப்புள் தே நெவர் ரியலைஸ் தே டேக் ஆல் உமன், எல்லா பெண்களையும் ஒரே நிலையில் பார்க்க நினைக்கும் பொழுது இட் எண்ட்ஸ் இன் ஃபெயிலியர். இப்போ எப்படி பார்க்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் கடைசி வசனம்,
இது நிமித்தம்
புருஷன் தன் தகப்பனையும்
தன் தாயையும்
விட்டு
தன் மனைவியோட
இசைந்திருப்பான். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பால். யோசித்து கொள்ளுங்கள், இங்கே மனைவி என்று ஒருவள் வருகிறாள். வந்தவுடன் வேதம் சொல்கிறது, அவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் வீட்டையும் பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருக்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனைவியை அவன் எங்கே வைத்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட உறவில் வைக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தாயின் தகப்பனை விட்டுன்னு சொன்ன உடனே ஓடி வந்து வீட்டில் இருக்க தாய் தகப்பனை வெளியே கொண்டு போய் தள்ளிவிட்டு, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இன்று முதல் நான் மட்டும்தான் வாழ்க்கை என்பது அல்ல. அதற்கு வேதம் என்ன சொல்லியது பாருங்கள், யாத்திரையாகமம் 20:12.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில்
உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு
உன் தகப்பனையும்
உன் தாயையும்
கனம் பண்ணுவாயாக.
கிறிஸ்தவர்கள் பெரியமான, பைபிள் இஸ் வெரி கிளியர் அபவுட் ஹவ் டு பிஹேவ் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஒருவேளை ஆதியாகம வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எதிரெதிரா இருக்க போல தெரியுதா? இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். நான் சொன்னவா, ஒரு நல்ல கிரிக்கெட் என்ன செய்வார், ஒரு பால சிக்ஸ் அடிப்பார், இன்னொரு பால டிஃபெண்ட் பண்ணுவார். ஒரே தான், எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்க கூடாது, அவுட் ஆயிடுவார் சீக்கிரமா. கிறிஸ்துவுக்குள் பெரிய மனிதர், நோ ஹவு டு டீல் வித் டிஃபரண்ட் விமன் இன் அவர் லைஃப். ஒவ்வொருவரையும் நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், பாவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டு சொல்றாரு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. ஒருவேளை முதல் வசனம் இந்த கோர்ட்ல நின்னோம், இரண்டாவது வசனம் இந்த கோர்ட்ல நிற்க வேண்டும். பட் வி மஸ்ட் நோ ஹவு டு எவாலுவேட், ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன், எப்படி சூழ்நிலைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பழகி கொள்ள வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும், இன்னொரு உறவு இருக்கிறதே, உன்னை நம்பி வந்த உன் துணைவியின் தாயார் ஒருவர் இருக்கிறார்களே, ஒருவேளை அவர்களை குறித்த உன்னுடைய கவனம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, we have to be very careful. ஆனால் மத்தேயு மார்க் மூன்றாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களோடு இருக்கின்றார். அப்போ நடந்த சம்பவத்தை பாருங்கள், வாசியுங்கள் மார்க் மூன்றாவது அதிகாரம்.
அவர்களுக்கு
அவர்
பிரதியுத்தரமாக,
என் தாயார் யார்,
என் சகோதரர் யார்,
என்
சகோதரர்
யார் என்று சொல்லி இருக்கிறவர்களை பார்த்து,
இதோ என் தாயும்,
இதோ என் தாயும்,
என்
சகோதரரும் இவர்களே.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், ஒருவேளை அவர் தாய் தகப்பனை வெறுத்து விடவில்லை, ஒதுக்கி வைக்கவில்லை, அவர்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது தாயானாலும் சரி, மனைவியானாலும் சரி, நம்முடைய எந்த உறவில் அவர்கள் இணைந்திருந்தாலும், அவர்கள் வெறும் உறவில் மாத்திரம் என்னோடு கூட இணைக்கப்படுவதில்லை, தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவ பிரியமா யோசித்து பாருங்க, ஆண்டவரும் அவர்கள் அங்கே இணக்கமான ஒரு சூழலில் இருக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள், கர்த்தரை முதன்மையாக வைத்து அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ மாமியாரும் மருமகளும் எப்படி இருப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் கர்த்தரை தேடுகிறவர்கள், ரெண்டு பேருக்கும் கடவுள் மத்தியஸ்தராக இருப்பார். ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிற கணவனுக்கு தாயையும் சரி மனைவியும் சரி சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களும் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள், இவரும் கர்த்தரை நம்பி இருக்கின்றார். ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் வந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசேயர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வாசியுங்கள் மத்தேயு 15:5.
நீங்களோ
எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது
நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள்.
பெரியமானது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. வயசான காலத்தில் பெற்றோரை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு ஆலயத்தில் வந்து என்ன செய்வார்கள், காணிக்கை கொடுத்து விடுவார்கள். நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க முடியல, அதுக்கு ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்து நான் நிவர்த்தி செய்து கொள்கிறேன் என்று சொல்லி. ஏன் சொல்கிறாரு, எப்பா அது நடக்காது. எனவே தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் ஏசு என்ன சொல்கிறார் தெரியுமா, உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ண வேண்டும். இட் இஸ் நாட் சம் ஆஃபரிங் யூ பிரிங் அன்டு த ஆல்டர் அண்ட் சே தட் மை டாஸ்க் இஸ் ஃபினிஷ்ட். சொல்ல முடியாது. ஆண்டவர் அதை கவனமாய் கவனிக்கின்றார். அவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல. கிறிஸ்துவுக்கு பெரிய மாதிரி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து, ஒரு காரியம் செய்யலைன்னா அதுக்கு ஒரு காணிக்கை போட்டுட்டு சட்டத்தை முடிச்சு விட்டுருவார்கள். ஆனால் ஏன் சொல்றாரு அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்கள், எனவேதான் பவுலடியார் சொல்லும்போது அங்கே எபேசியர் 5 மிக அழகாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஒரு உறவாக எழுதுகிறார். மனவாட்டியாகிய திருச்சபை, மனவாளனாகிய கிறிஸ்து, இந்த ரகசியம் பெரியது என்று சொல்கிறார். It is not ordinary relationship. It is something beyond. எனவே தான் பெரியமானவர்களே, we are called to honor அவர் மதர் அட் த சேம் டைம் அவர் வைஃப். மனைவியையும் நம்முடைய தாயையும் நம் உடன் பிறந்த சகோதரிகளையும் நம்முடைய ஒருவேளை நம்முடைய மனைவியை பெற்றெடுத்த தாயையும் ஒருவேளை நீங்களும் நானும் சமமாக பாவிக்க பழக வேண்டும். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, எனது எபேசியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் மிக அருமையை சொல்லுகிறார். வாசியுங்கள்.
உனக்கு
நன்மை உண்டாயிருக்க
பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே.
தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக. ஒருவேளை ஆதியாகமத்தில் மனைவிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது, இங்கே அங்கே யாத்திரையாகமத்தில் பெற்றோருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது, அதே புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அதை சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். As I said, as a cricketer, the best batsman, he knows how to handle every ball. ஒவ்வொரு பாலையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதை தான் வேதம் கற்றுக்கொள்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், then how can I treat? எப்படி நான் அதை செய்ய முடியும், எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? ஒருவேளை ஒரு பக்கம் நான் என்னுடைய தாயையும் என் மனைவியையும் என் உடன் பிறந்த சகோதரிகளையும் நான் எப்படி பாவிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திங், we are called to respect them. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவர்களை மதிப்பாக நடத்த வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர்களோடு கூட நீங்களும் நானும் பங்கெடுக்கின்ற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாது, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியாது, இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் வசதிகள் வாய்ப்புகளை கண்டால் அவர்களுக்கு புரியாது. இன்றைக்கும் கிராமங்களில் போய் பாருங்கள், 1 ரூபாய்க்காக பல மணி நேரம் சண்டையெல்லாம் போடுவார்கள். நம்ம பக்கத்தில் நின்னா கஷ்டமா இருக்கு, என்னம்மா 1 ரூபாய்க்கு போய் கஷ்ட சண்டையை போட்டுட்டு இருக்க, விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்லுவார், ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு விலையேறப்பட்டது உனக்கு தெரியுமாப்பா. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, வி ஆர் கால் டு ரெஸ்பெக்ட் தேம். அவர்களுடைய மனதையும் அவருடைய குணத்தையும் அவர்களுடைய தன்மையையும் அவருடைய இயலாமையையும் அவர்களிடத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் வி ஆர் கால் டு ரெஸ்பெக்ட். அதுதான் நீங்களும் நானும் செய்ய முடிந்த மிக உன்னதமான ஒரு காரியம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், இது நடைமுறையில் சாத்தியமா என்று சொல்லி. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு ஜெனரேஷனல் கேப் இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் பல நேரங்களில் நம்முடைய சொந்த தாயை மற்றவர்களுக்கு அறிமுகம் பண்ணுவதற்கு கூட பயமாக இருக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்தா கிராமத்து அம்மா மாதிரியா இருக்கிறாங்க, அவங்கள அமெரிக்கா ஸ்டாண்டர்டில் இருக்க முடியாது. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் அமெரிக்கா ஸ்டாண்டர்டில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு அவர்கள் வடிவமைத்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸோ வி ஆர் கால் டு ரெஸ்பெக்ட் உமன். பெண்களை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வி ஆர் கால் டு ரெஸ்பெக்ட் தெம். அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களிடத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் மதிப்பளிக்க வேண்டும். அட் த சேம் டைம் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிள் எனக்கு இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். I should know that I have a responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை they may face some health issue, we need to help them. They may need some financial help, அவர்கள் பண தேவைகளோடு இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவளோடு இருக்கலாம். We have a responsibility. கிறிஸ்துவர்கள் பெரியவர்கள், நிறைய துணுக்கு கதைகளை எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். அதில் ஒன்று, ஒரு தகப்பனார் வருகின்றார், ஒரு கடையில் போய் கேட்கிறார், எப்பா என் ஃபோனு ஒர்க் ஆகுதா பார்த்து சொல்லு. கடைக்காரர் அடிச்சுட்டு சொல்கிறான், உன் ஃபோன் நல்லா இருக்கு சார், ஒர்க் ஆகுது. பிறகு ஏன் என் மகன் என்னை கூப்பிடவே இல்லை? They may be waiting for a single word, a small piece of encouraging word. We have a responsibility. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் we have a responsibility to share with them. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இயேசு சொல்லியிருக்கலாம், ஏம்மா என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் இப்போது ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா, பூமியின் மீது ரட்சிப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, என் ரத்தம் எல்லாம் சிந்திக் கொண்டிருக்கிறது, என் தலை முற்கிடியங்களால் மூடப்பட்டிருக்கிறது, நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் ஓரமா போறீங்களா? ஆனால் இயேசு அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, தான் உலகத்தில் உருவாக்க வந்த அவருடைய கிரியைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுதே தன் தாயை பார்க்கிறார், தன் நேசித்த சீடனை பார்க்கிறார். அவர் தனக்குரிய பொறுப்பை அப்பொழுது மறக்கவில்லை. ஜீசஸ் டிட் நாட் ஃபர்கெட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிசோல் பிரியமான சில பேர் நாம சொல்றோம், நான் பிஸி, ஐ லிவ் இன் அ பிஸி வேர்ல்ட். ஆனால் பிரியமானவர்களே, வி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், பெண்களை குறித்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஃபஸ்ட் திங், வி ஆர் கால் டு ரெஸ்பெக்ட். ரெண்டாவது திங், வி ஆர் கால் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் பொறுப்பை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவசியமாகிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிறைவாக நாம் ஒரே சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்களும் நானும் இன்றைக்கு உலக மயமாக்குதலில் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிற உலகத்தில் நம்ம நினைக்கிறோம், மாடர்ன் வேர்ல்டில் எல்லாம் மாடர்ன் ஆயிருச்சு, எனவே எனக்கும் என் குடும்பமும் என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிவிடலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? உலகம் சத்தியத்தை ஒரு நாளும் புதைத்து போட முடியாது. ஆண்டவர் வேத வசனத்தில் சொன்னவைகள் வழியாக நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிறைவேற்ற வேண்டும். தேவன் நம்முடைய மனதின் எண்ணங்களை எல்லாம் தூரத்தில் அறிகிறார். டூ வி ஹாவ் அ தாட் டு ரெஸ்பெக்ட் எல்டர்லி வுமன்? டூ வி ஃபீல் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை பேரண்ட்ஸ் ஆர் த ஓல்ட் ஒன்ஸ்? ஒருவேளை என் மாமியாராக இருக்கலாம், என் தாயாக இருக்கலாம், அல்லது என் தாயோடு பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் இன்னும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேர் ஆர் சம் சிங்கிள் மதர் ஹூ லாஸ் தேர் ஸ்பவுஸ். அப்படிப்பட்ட தாயை குறித்து இன்னைக்கு டிஸ்கஷன் ஓடுது. அம்மா யார் வீட்டில் இருக்கணும்? பையன் வீட்டில் தான் இருக்கணும். வாட் இஸ் தட்? தேர் இஸ் நோ ஜெண்டர் டிஃபரன்ஸ் இன் பைபிள். ஆண்டவர் அப்படி ஒரு திட்டத்தை போடவில்லை. சமுதாயம் அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆஸ் அ பீப்புள் ஆஃப் காட், we have extra responsibility for the single mom who are left alone. ஒரு வேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட யாராவது வயது முதிர்ந்த காலத்தில் தனிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை குறித்த ஒரு கவனம் அவசியம். அது நம்முடைய தாயாக இருக்கலாம், அல்லது என் மனைவியின் தாயாக இருக்கலாம். we are called to have a second thought. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we are called to honor. ஒருவேளை அந்த அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதில் தான் ஆண்டவர் நம்மை உண்மையான இந்த மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். So this is the way we have to prepare ourselves to wish all the women. It is not just saying a piece of word or saying something or living life with that. அதோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அனைத்து பெண்களையும் அன்போடு மதிப்போம். நமக்குரிய பங்கை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லா காலங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது அறிவிப்புகள் கேட்கப்படும்.